நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு பெரியவங்கள் பொதுவாக சொல்கிறது உண்டு. இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா எதையுமே மாற்றி காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்ருக்குது. கையெழுத்தை நல்லா மாற்றி காமிக்க முடியும், அழகான கையெழுத்தாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலையத்துக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி என்னன்னு விசாரிக்கலாம். காந்தியடிகள் கூட ரொம்ப புவர் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது அப்படின்னு தான் நம்ம தெரிய வருது. அவரு கூட வந்து ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறாரு, தன்னோட கையெழுத்து வந்து மோசமாக இருக்குதே அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்கிறாரு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாகிறதுக்கு வந்து கையெழுத்து கூட ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நல்லா படிப்பாங்க, நல்லா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் வெரி புவர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா மணிமணியாக எழுத்து இருக்குதும், பட் அங்கே வந்து கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு விரிவாக பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க திரு முருகப்பன் அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். ஸோ என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இந்த ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த ரைட் ரைட் ஒன் சென்டருங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ கையெழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு 3வது 4வது வரையும் ஸ்கூலில் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே மற்ற பாடங்கள் வந்ததுனால ஹேண்ட் ரைட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி எல்லோரும் ஒவ்வொரு தடவையும் ரிப்போர்ட் கார்டு வாங்கும்போது உங்கள் பையனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது பழைய ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ் எடுத்து திருப்பி அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கல் வேலை ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தர்றோம். நாங்கள் என்ன பேசிக்காக நம்புகிறோம் அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் ஹேண்ட்ஸ் ஒர்க், இட் இஸ் மைண்ட்ஸ் ஒர்க். ஸோ மைண்டு எவ்வளோ ஆழமாக அந்த எழுத்துக்களோட வடிவத்தை வந்து இம்பைப் பண்ணிக்கோ, அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது.
அது ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் ஹேண்ட்ஸ் ஒர்க் பட் இட்ஸ் மைண்ட்ஸ் ஒர்க் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, உண்மையிலே வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றி காமிக்க முடியுமா அப்படின்னா எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் கம்பல்சரியாக கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சு. அகடமிக்ஸில் வந்து அதில் வந்து டசன்ட் ஃபைண்ட் அ பார்ட். எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது ரைட் டைமாக இருக்கும்?
இல்லை, இன்றைக்கி இருக்க லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீகேஜிலேருந்து கூட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஐடியலாக பார்த்தோம் அப்படின்னா 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டில் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தர்றோம். பட் இப்போ நாங்கள் பண்ணுறது ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்சுவலாக ஏற்கனவே அவங்க எழுதக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இதுக்கு உச்ச வரம்பு எதுவுமே கிடையாது. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 60 வயசு 65 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கற்றுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு தெரியல, அதுக்காக நான் வந்து கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு 62 வயசு 63 வயசு பெரியவர்லாம் வந்து கற்றுருக்காரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏஜ் அப்பர் லிமிட் கிடையாதுங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கோர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் இது வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றோம். யாருக்குமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியல, அதாவது லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் மென்டலி சேலஞ்சிங் சில்ட்ரனுக்கு கூட நாங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஏஜோ வேறு எந்த விதமான ரீசன்ஸும் கிடையாதுங்க, யாருக்கு வேணாலும் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
ஓகேங்க சார். இது வந்து மைண்ட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தெளிவாக சிந்திக்க முடியாது, இல்லை மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்களால் நல்லா எழுத முடியாதா, இல்லை நல்ல அழகாக எழுதுகிறவங்கள வந்து ஸ்டேபிள் மைண்டா, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க?
இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இது கேரக்டரை பேஸ் பண்ணி, ஒரு கையெழுத்து வந்து ஒருத்தவங்களோட கேரக்டருக்கு எந்த விதமான பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கையெழுத்தை மாற்றும் போது கண்டிப்பாக நம்மளோட கேரக்டரும் சர்டன் சேஞ்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில குழந்தைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ரேக்கெல்லாம் நீட்டாக அடுக்கி வைக்கிறா, அவங்களோட பேக்கெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் மாறும்போது தன்னுடைய இடமும் சுத்தமாக வச்சுக்கணும், தன்னுடைய ரெகுலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு சர்டன் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் சேலஞ்சிங் சில்ட்ரனை கூட நாங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும்போது சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க.
சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க?
இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்லா ஹேண்ட் ரைட்டிங் புக்கெலாம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எங்களோட ஹேண்ட் ரைட்டிங் மெத்தட் வந்து சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக ஒரு சி எப்படி கர்சிவில் எழுதலாம் அப்படின்னா பேஸ் லைன் அப்படி, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் பார்த்தீங்கன்னா 4 லைன் இருக்கும், அதில் நடுவில் இருக்கிறது பேஸ் லைன், அதுக்கப்புறம் மிடில் லைன், டாப்பில் இருக்கிறது டாப் லைன், கீழே இருக்கிறது பாட்டம் லைன். இப்போ நாங்கள் வந்து பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு சியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு சின்ன டிப் பண்ணி திருப்பி 50% அந்த ஸ்லாண்டிங் லைன்லேயே ட்ராவல் பண்ணி கீழே வந்து சியை கம்ப்ளீட் பண்ணணும். சியை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ரெண்டு எஞ்ச் மேலே டாப் எண்டும் பாட்டம் எண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ நம்ம சியை கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஏ சொல்லுவோம். இந்த ஸ்மால் ஏ பார்த்தீங்கன்னா அதே சி மாதிரி எழுதிட்டு அந்த எண்டை க்ளோஸ் பண்ணி கீழே வந்து ஒரு நாட் கொடுத்தோம்னா ஏ வந்துடும். ஸோ ஒரு சிங்கிற ஒரு லெட்டர் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா லெட்டர்ஸ் அதாவது சி ஏ டி ஜி ஓ இ இந்த மாதிரி மற்ற ஒரு 6 லெட்டர்ஸ் கற்றுக்கலாம். ஒரு லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அது கூட இன்னும் 6 லெட்டரை சொல்லித்தரணும். அடுத்தது எல் ஃபேமிலி. சி ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறம் எல் ஃபேமிலி சொல்லிக் கொடுப்போம். எல் ஃபேமிலி அப்படிங்கிறது பேஸ் லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டாப் லைன் வரையும் போய் அதே லைனில் டச் பண்ணி கீழே வர்றோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கே ஹெச் ஐ ஜே இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எல் ஃபேமிலியில் வரும். அப்புறம் எம் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, எஸ் ஃபேமிலி, ஆர் ஃபேமிலி, ஜெட். ஸோ ஒரு 5 ஃபேமிலியை வச்சு நம்மளால் வந்து இந்த 26 ஆல்ஃபபெட்ஸை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுது. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸ் அப்படின்னாவே மேலே இருக்க வார்த்தையை கீழே எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு டாட்ஸ் டாட்டாக போட்டிருப்பாங்க, அது மேலே நம்ம ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் பிலீவ் பண்ணுறது வந்து டோட்டலாக மைண்டு கரெக்டாக நம்ம லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறச்சு அப்படின்னா ஹேண்ட்ரைட்டிங் ஈஸியாக வந்துடும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் ஒவ்வொரு லெட்டர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமும் அவங்கள வந்து கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளாக் போர்டு இருக்கிறதாகவும் தன்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஒரு சாக் பீஸ் மாதிரியும் ஏர் ப்ரஷ் ப்ரஷ்ஷு வந்து ஏரில் மூவ் ஆனால் எப்படி ஆகும் அது மாதிரி அவங்க வந்து அந்த லெட்டரை வந்து கண்ணை மூடிட்டு அதை மனசில் ஆழமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கையை மூவ் பண்ணி அந்த லெட்டரோட ஃபார்மேட்டில் கையை மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஒவ்வொரு டெய்லி 1 ஹவர் கிளாஸு. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன லெட்டர்ஸ் கற்றுக்கிட்டாங்களோ அதை ஒரு தடவை ஏர் ப்ரஷ் எக்ஸசைஸ். வீட்டுக்கு எதுவும் ஹோம் ஒர்க் கொடுக்குறதில்ல, வீட்டில் போயும் இதே ஏர் ப்ரஷ் எக்ஸசைஸை தான் பண்ண சொல்லணும். ஸோ இதை ஒரு மாதமோ 2 மாதமோ இந்த மனசுக்குள்ளே இப்போ நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்கள ஹேண்ட்ரைட்டிங் அப்படின்னு ரொம்ப சூப்பராக வந்துடுதுங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி ஹேண்ட்ரைட்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி
இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டில் நம்ம பார்க்கலாமே, பேஜஸ் அண்ட் பேஜஸ் எழுதணும். சில குழந்தைகள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நீட்டாக அழகாக ஆரம்பிப்பாங்க, போக 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 பார்த்தீங்கன்னா கிளறி வச்சுருவாங்க. இப்போ ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் செட் ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளோ டைம் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா?
கண்டிப்பாக முடியுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதாவது மெதுவாக எழுதும் போது அவங்களால நல்லா எழுத முடியும். அதுவே வேகமாக ஒரு டீச்சர் டிக்டேட் பண்ணும்போதோ இல்லை எக்ஸாம் டைம் முடிய போது இன்னும் 10 questions எழுத வேண்டியது இருக்குது, 1/2 hour தான் டைம் இருக்குன்னா வேகமாக எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது எதனால் காரணம்னா மெதுவாக எழுதும் போது நல்லா எழுதுவாங்க, அப்புறம் வேகமாக எழுதி அவங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால தான் காரணம். அதுக்கு நாங்கள் ஸ்பீட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஸ்பீட் ரைட்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏற்கனவே ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள்கிட்ட முடித்தவங்களுக்கு தான் நம்ம இந்த ஸ்பீட் ரைட்டிங் கொடுக்குறோம். அவங்க வந்து மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். மெதுவாக டிக்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் வந்து மெதுவாக டிக்டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடு வச்சு டிக்டேட் பண்ணுவோம், அப்புறமா இன்னும் ஸ்பீடாக டிக்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவை டிக்டேட் பண்ணும்போது அவங்க மெதுவாக அவங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் மெத்தட். சைக்கலாஜிக்கலாக மியூசிக்கோட இம்பேக்ட் வந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோ மியூசிக் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் எழுத சொல்லுவோம். அது எழுதும்போது ஒரு 20 minutes ஆகுது, அப்படின்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மியூசிக் வச்சு அதே பேராகிராஃப் எழுத சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த சைல்டுகிட்ட வந்து ஒரு 2 minutes முன்னாடி முடிங்க, ஒரு 18 minutes முடிங்கன்னு ஒரு டார்கெட் டைம் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மியூசிக் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு இன்னும் ஒரு 2 minutes 16 minutesல் அந்த பேஜை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்படி ஸ்லோவாக அந்த சைல்டோட ஹேண்ட் ரைட்டிங்கை டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்கள கொண்டாடுவோம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 20 minutesல் ஒரு பேஜ் எழுது அப்படின்னா ஸ்பீட் ரைட்டிங் முடிக்கும் போது அவங்களால 14 minutes அதாவது ஒரு 40-50% அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டாடலாம். இதையும் நாங்கள் நிறையா குழந்தைங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ஸ்பீட் ரைட்டிங் மூலயமா கண்டிப்பாக ஸ்பீடாக எழுதும் போதும் லெஜிபிளாக எழுதலாம்.
இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எழுதும்போது அந்த ஸ்லாண்ட் லெஃப்டில் இருக்கும், சில பேர் ரைட்டில் இருக்கும், சில பேர் ஸ்ட்ரோக் கொடுத்து எழுதுவாங்க, சில இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவாங்க. நல்ல வயசாகிருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது. இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ண முடியுமா? இப்போ இந்த ஸ்ட்ரோக் நீள நீளமாக எழுதுறாங்க பாருங்கள், குச்சி குச்சியாக எழுதுறது, அப்புறம் உருண்டை உருண்டையாக ரோட்டன் ஃபிகர்ஸ் எழுதுறது, இதெல்லாம் எவ்வளோ நாள் எடுக்கும் சுமாராக மாற்றுறதுக்கு?
இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லாண்டிங் அதாவது ஸ்லோப்பை பற்றி பேசுவோம். இப்போ நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த சைடும் ஸ்லோப் இருக்காத மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்ட்ரைட்டாக தான் எழுத சொல்லணும். அதாவது இப்போ எல் ஹெச் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதும்போது ஒரு பக்கமாக ஸ்லோப் பண்ணி ஒன்று லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஸ்லோப் பண்ணி எழுதுவாங்க. பட் நம்ம ட்ரைனிங்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் எழுத சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எழுதி நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது மேபி இந்த ஃபியூச்சர் அவங்க ஏதாவது ஒரு சைடு அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி ஸ்லாண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்தவரையும் ஸ்ட்ரைட்டாக தான், நியூட்ரல் சைடில் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த நியூட்ரல் சைடில் கொடுத்து அதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பென் அந்த ஓரியன்டேஷன் கரெக்டாகிடுது. ஸோ அப்போ ஓரியன்டேஷன் கரெக்டாக வந்து ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ், ஹைட் ஆஃப் த லெட்டர்ஸ், இது எல்லாமே கரெக்ட் பண்ணி கொண்டாந்துடுறோம். இப்போ அந்த ஒரு வேர்ட் ஆப்பிள் அப்படின்னு எழுதும்போது ஒரு பிஇ அதை வேரியஸ் ஹைட்டில் எழுதுவாங்க, அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணி கொண்டாடும்போது அவங்களால பண்ணிடலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா, ஐடியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னால ஒரு 7 to 10 டேஸ், அதாவது டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களாக இருக்குது, அதாவது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அல்லது 4th ஸ்டாண்டர்ட் சைல்டாக இருந்தால் இட் வில் டேக் 15 to 20 டேஸ். நான் சொல்கிறது ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் கொடுக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிவிட்டால் மட்டும் பத்தாவது, ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அந்த ப்ராக்டிஸ்க்கு மறுபடியும் இன்னொரு 1 week அல்லது 10 டேஸில் மறுபடியும் நிறைய எக்ஸசைஸ், டெய்லி 1 hour வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸை கொடுத்து அவங்க எழுதின இம்ப்ரூவ்மெண்ட்டை மறுபடியும் அவங்களோட லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காகவே கொண்டாந்துடலாம். ஸோ ஐடியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோப்பிங், டெக்ஸ்ட்டு டிஃப்ரென்சஸ், ஹைட் டிஃப்ரென்சஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ், இது எல்லாமே கரெக்ட் பண்ணி கொண்டார ஐடியலாக பார்த்தீங்கன்னா டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் 15 to 20 டேஸில் கொண்டாந்துடலாங்க.
இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு 62 இயர்ஸ் ஒருத்தர் வர்றாரு அப்படின்ட்டு, அதாவது படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை. இப்போ பெரும்பாலானோட ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னென்னா பிளஸ் டூ வரைக்கும் நீட்டாக எழுதுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் தே கெட் இன் டு காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஸ்லகிஷ்னஸாக இல்லை ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே என்னன்னு தெரியல, ஹேண்ட் ரைட்டிங் வந்து அப்படியே ரொம்ப ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் அவங்களுக்கு. எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க?
இல்லை கண்டிப்பாக, அதாவது பிளஸ் டூ வரையும் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிறக்காக ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணி கொண்டாடுவோம். பிளஸ் டூக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுலாம் இம்பார்ட்டன்ஸ் போயிடும், ஜஸ்ட் டிகிரி பாஸ் பண்ணால் போதும், பிளேஸ்மெண்ட் வாங்கினா போதும், அந்த அதில் வரும்போது ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. பட் சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றாங்க, ஈவன் பார்த்தீங்கன்னா பிஎட் டீச்சர்ஸ், பிஎட் டீச்சர் ட்ரைனிங் போகிறவங்க நிறைய எங்கள்கிட்ட வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங், ஏன்னா அவங்க டீச்சராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி வராங்க. மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இன்ஜினியரிங், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸும் சர்டன் பீப்புள், ஒரு வெரி ஃபியூ பீப்புள் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து தே ஆர் நாட் டேக்கிங் இட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ஸ். பட் ஃபார் தோஸ் அவங்க டிஸ்டிங்ஷன் வாங்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணுங்கிறவங்க மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்குறாங்க. இப்போ இந்த ஏஜ் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு வாட் கால், இட் டஸ் நாட் ஹேவ் எனி ஹிண்ட்ரன்ஸ் இன் த இம்ப்ரூவ்மெண்ட், அது எதையுமே பாதிக்கிறது இல்லை. ஈவன் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரைனிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இண்டிவிஜுவலாக தான் எழுதிட்டு இருந்தேன், கர்சிவாக எழுதலை, டைம் நிறைய எடுப்பேன். பட் நான் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் நிறைய தடவை நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிராஸ்டிக் சேஞ்ச் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ 32-33 இயர்ஸ் ஆகுது, பட் ஐடியலாக என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பாரே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 62 இயர் பர்சன் ஜஸ்ட் ஃபார் க்யூரியாசிட்டிக்கு தான் வந்தார், பட் அவர் மூலிமா எனக்கு நிறைய அந்த ஏஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டென்டிஸ்ட் வந்திருக்காங்க, டென்டிஸ்ட் அவங்க குரூப் ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை அந்த போலீஸ் பீப்புள் வந்து ஜஸ்ட் ஒரு எங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டு நாங்கள் ஒரு 4-5 போலீஸ் கூட நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அவங்க மூலிமா நிறையா போலீஸ் வர்றாங்க, ஸோ அட்வொகேட்ஸ் வர்றாங்க, நிறைய ப்ரொஃபஷனல் பீப்புளும் வந்து எங்கள்கிட்ட ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்குறாங்க. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ பாருங்க, யார் வேணாலும் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
டென்டிஸ்ட் வராங்கன்னு சொன்னீங்க, இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, டாக்டர்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்கும் தலையெழுத்தும் அவங்கவுங்க எழுதினவங்க தான் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து ஒரு புவர் ஹேண்ட் ரைட்டிங் உள்ள ஒரு பர்சனால் ஆஃப்டர் அண்டர் கோயிங் இந்த ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் உங்களே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறீங்க.
இல்லை அதான், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் எங்கள்கிட்ட வந்தார். அவர் வந்து அவரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவர் என்ன எழுதியிருக்காருன்னு அவரே படிக்க முடியாது. அவர் கூட சொன்னார், நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுவேன், நான் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க லெட்டரை படித்து சொல்ல முடியும் அவங்களுக்கு, ஏன்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ மோசமாக இருக்கும்னு சொன்னார். அவர் எங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்தது அவருக்கு, நம்மளால் முடியுமா முடியாதான்னு. பட் ஹேண்ட் ரைட்டிங் அவர் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அவரே எனக்கிட்ட ஒரு 10-15 டாக்டர்ஸ் அவரே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ டாக்டர்ஸுங்கிறது ஜென்ரலாக அந்த மெடிக்கல் ஷாப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் புரியும். ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் மூலமா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது கிடையாதுங்க.
இது தவிர கேலிகிராஃபின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்ட்டு கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்களா, வாட் இஸ் ஆக்சுவலி கேலிகிராஃபி?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன், அதாவது ஜென்ரலாக ஒரு ஹெட்டிங், ஒரு டைட்டில் அல்லது ஒரு சர்டிஃபிகேட்டில் எழுதணும் அல்லது ஒரு ப்ராஜெக்ட்க்கு மேலே டைட்டில் எழுதணும், இதெல்லாம் எழுதும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக எழுதுனா நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம பிரிண்ட் ஸ்டைலில் எழுதாமல் கொஞ்சம் ஸ்டைலிஷாக எழுதுனா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் கூட பில்லா அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த பில்லாவில் எழுதியிருக்க ஃபாண்ட் வந்து கேலிகிராஃபி ஃபாண்ட். அதில் சுற்றி இருக்க டிசைன் வந்து கேலிகிராஃபி டிசைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபிங்கிறது சைனீஸ் மெத்தட். சைனீஸ்லாம் உங்களோட தே ஆர் த ஃபோர் ஃபாதர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இப்போ நம்ம அதை இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் கேலிகிராஃபி ஸ்டைல்ஸ் பார்ப்போம். இதில் நாங்கள் வந்து 5 ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் சொல்லித்தரோம். பேசிக் ஸ்டைலேருந்து ரோமன் ஸ்டைலேருந்து கேரலின் ஸ்டைல் வரை 5 டிஃப்ரெண்ட் கேலிகிராஃபி ஸ்டைல்ஸ் சொல்லித்தரோம். இது பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஜென்ரலாக கேலிகிராஃபிஸ்ட்டாக ப்ரொஃபஷனலாக ஆகணும்னா கூட நீங்கள் இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஹாபி கோர்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கேலிகிராஃபி படிக்கிறதுனால மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது, நிறையா க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும். நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் க்ரீட்டிங்ஸ் எல்லாம் அனுப்பும்போது இந்த கேலிகிராஃபி ஸ்டைலில் எழுதி அனுப்பும்போது தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ கேலிகிராஃபி இஸ் அ ஹாபி கோர்ஸ் அண்ட் ஆல்சோ அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதுக்கு வந்து நாங்கள் 20 டேஸில் டெய்லி 1 ஹவர் வந்தால் நாங்கள் வந்து இந்த கேலிகிராஃபி கோர்ஸ் சொல்லித்தரோங்க.
சரி, இங்கிலீஷ் தவிர வேற என்ன மொழிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் தர்றீங்க?
இப்போ நாங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரொம்ப பாப்புலரான இன்ஸ்டியூட்டுங்க. அப்புறம் இப்போ நாங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டூர் மத்திய பிரதேஷ் பேஸ்ட் கம்பெனி, அங்கே ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் வந்து அங்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேயும் வந்து நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதே டியூரேஷனில் இதே 20 டேஸில் ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ், அதாவது ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு எங்கே கற்றுக்க முடியுமா, கண்டிப்பாக ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அது கண்டிப்பாக எங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்போம்.
இங்கிலீஷ் மட்டும்தான் ரன்னிங்கில் எழுத முடியும்னு நினைக்கிறேன், மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே தனித்தனியாக தான் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். சில பேர், நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டேன் ஸ்பிளிட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் எப்படி சொல்லித்தர்றீங்க?
இல்லை, ஜென்ரலாக இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் என்ன விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. அதாவது இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரையும் வாட் எவர் ஸ்பிளிட் ஆர் பிரிண்ட் தனித்தனியாக எழுதுகிறாங்க, இல்லை வந்து ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நிறைய கேப் இருக்குது, இல்லை ஒரு வேர்டு ரெண்டு லெட்டர் மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க மற்ற ரெண்டு லெட்டர் ஜாயின் பண்ணாமல் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் இங்கிலீஷை பொறுத்த வரையும் நாங்கள் 100% இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துறோம். இப்போ மற்ற லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி பர்டிகுலராக பார்க்கும்போது அதில் உள்ள நம்ம லெட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் பேசிக்காக வந்து ஒருத்தவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை அந்த லெட்டர் ஃபார்மேஷன் ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸில் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துறோம். அதை வச்சு அவங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஆகும்போது ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக இங்கிலீஷில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அதாவது ஒரு கையெழுத்து வந்து அழகாக இருந்தாலே அந்த மாணவனுக்கு வந்து தன்னம்பிக்கை வரும், நம்மளால் எதுவும் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நிறைய மாணவர்கள் பயப்படுறது வந்து அவங்க கையெழுத்துக்காக தான், ஆனால் அந்த கையெழுத்தை மாற்ற முடியும், நல்ல வந்து அவங்களோட மைண்ட் செட்டை மாற்ற முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கையெழுத்து ட்ரைனிங் ஆன பசங்க கூட வீட்டில் ரேக்கெல்லாம் நீட்டாக ஒழுங்காக அடுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றிங்க மேடம்.
நிகழ்ச்சியில் இதுவரை ரைட் ரைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் டெக்னாலஜியை சேர்ந்த ஆர்எம் முருகப்பன் அவர்கள்,
உடன் உரையாடியவர் என் கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.